நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி பண்பலை 107.4 அலைவரிசையில். நேயர்களே, இன்று நமது நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடியவர் வாழை சாகுபடி செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயி. இப்பொழுது அவர் தன்னுடைய வெற்றி கதையை நம்மிடம் பகிர்ந்துக்கப் போகிறார். வாழை சாகுபடி செய்வதில் அவர் வெற்றி பெற்ற அனுபவத்தை நமக்காக கூறவுள்ளார். வாழையில் எப்படி கன்றுகளை தேர்ந்தெடுப்பது, உரமிடுதல், நீர் பாய்ச்சுதல், இது போன்ற பல்வேறு தகவல்களை நமக்காக கூற இருக்கிறார். வாங்க நேயர்களே, அவர் கூறும் தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
எனது பெயர் பி கே நல்லசாமி. ஈரோடு மாவட்டத்தில் பவானிக்கு அருகிலே ஈரோடு வட்டத்தைச் சேர்ந்த காளிங்கராயன் பாளையம் பழையூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவன். எனக்கு 4 ஏக்கர் விவசாய பூமி, எல்லாம் நன்கு நீர்வளமும் நிலவளமும் உள்ள பூமியாக உள்ளது. தற்சமயம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு வட்டங்களிலிருந்தும் ஒரு சுமார் 35 விவசாயிகளை தேர்ந்தெடுத்து ஈரோடு வேளாண்மை அலுவலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து எங்களை எல்லாம் அழைத்து வந்திருக்கின்றார்கள். நாங்கள் எல்லாம் அக்ரி ஆஃபீஸர் திருமதி கிருத்திகா மேம் என்பவருடைய தலைமையிலே வந்து சேர்ந்தோம். வந்து சேர்ந்ததிலிருந்து நாங்கள் கூட 3 நாட்கள் இங்கே எப்படி கழிப்பது என்று கவலையோடு தான் வந்தோம். தங்குவதற்கு வசதி எப்படி இருக்குமோ, குளிப்பதற்கு நீர் இருக்குமோ என்றெல்லாம் கருதித்தான் வந்தோம். ஆனால் வந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அருமையான ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள் இந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்கள். அதேபோல் உணவும் நல்ல சிறப்பான முறையிலே சுவையான அளவிலே கொடுத்திருந்தார்கள். அதையெல்லாம் உண்டு நாங்கள் இப்பொழுது மகிழ்ச்சியாக இந்த பயிற்சியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். பயிற்சியிலே, முதல் நாள் பயிற்சியிலே இந்த பல்கலைக்கழகத்திலே என்ன என்ன பிரிவுகளெல்லாம் உள்ளது, என்னென்ன பயிற்சிகளெல்லாம் தருகிறார்கள், என்னென்ன பாடங்கள் நடத்துகின்றார்கள், இதில் என்ன முதுகுநிலை பட்ட படிப்புகள், ஆராய்ச்சி படிப்புகள் உள்ளது போன்ற எல்லாவற்றையும் விளக்கமாக சொன்னார்கள். அவர்கள் சொன்ன பொழுது எனக்கே ஒரு ஆர்வமாக இருந்தது. ஏனெல்லாம் நானெல்லாம் வயதாகிவிட்டது, 70 வயதை கடந்தவன். இருந்தாலும் கூட இந்த போன்ற ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு வாய்ப்பு இழந்து விட்டோமே, அடுத்த பிறப்பிலாவது இந்த வேளாண் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படிக்கின்ற வாய்ப்பு கிட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டோம். இப்படி அடுத்தடுத்து எல்லா வகுப்புகளுமே சிறப்பாக இருந்தது. இங்கே வளரும் வேளாண்மை பற்றியெல்லாம் சொன்னார்கள். அந்த நூலை இதழை பற்றியெல்லாம், அதில் வருகின்ற கட்டுரைகளை எல்லாம் சொன்னார்கள். அதெல்லாம் ஒவ்வொரு வேளாண்மை செய்கின்ற ஒவ்வொரு விவசாயியும் படித்து பார்த்தால் அவருடைய வேளாண்மை சிறக்க இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நான் என்னை பற்றி சொல்ல வேண்டுமானால், நான் 4 ஏக்கர் வேளாண்மை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னேன். அதில் 2 ஏக்கர் வாழை. வாழையில் உள்ள கதலி என்ற இனத்தைச் சேர்ந்த பயிரை பயிரிட்டு வருகின்றேன். கன்றுகள், விதைக்கன்றுகள் எல்லாம் என்னுடைய வயலிலேயே தேர்ந்தெடுத்து கொள்கின்றேன். நல்ல கன்றாக, அதாவது கண்ணை தேர்ந்தெடுக்கும் பொழுது நான் கூடவே இருப்பேன். ஒரு 1500 அல்லது 2000 கன்று நட வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நான் 2500 கன்றுகளை பிடுங்க சொல்லுவேன். அதில் நானே அருகிலிருந்து மிகவும் எடை குறைவாக உள்ளதும் மிகவும் எடை அதிகமாகவும் இருக்கும், அதாவது ஒரு 2.5 கிலோவுக்கு மேலேயும் ஒரு 1.5 கிலோவுக்கும் கீழேயும் இருக்கிற கன்றுகளை நானே அதை கழித்து விடுவேன். மீதி அதுக்கு பிடுங்கறக்குரிய கூலியை கொடுத்துருவேன். அதனால் அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. அந்த தேர்ந்தெடுத்த கன்றுகளை மட்டும் நட சொல்லுவேன். நடும்பொழுது நான் இப்பொழுதெல்லாம் 6.75 அடி என்ற அளவிலே இடைவெளி விட்டு செய்கின்றேன். இந்த நடுவதற்கு முன்பாக வயலை 4-5 முறை உழவு செய்வேன். அதுபோக நல்ல சாணி உரம் போடுவேன். நான் ரசாயன உரங்கள் எதையும் பயன்படுத்துவதே இல்லை. இந்த கடந்த 4 ஆண்டுகளாக இயற்கை வேளாண்மை, அதாவது ஆர்கானிக் முறை என்று சொல்கிறார்களே, அந்த முறையிலே தான் பயிரிட்டு கொண்டு வருகிறேன். அதனால் சாணி உரத்தை தவிர மற்ற ரசாயன உரங்கள், டிஏபி, சூப்பர் பாஸ்பேட் போன்றவற்றையெல்லாம் அடி உரமாக நான் பயன்படுத்துவதே கிடையாது. அது நடும்பொழுது அடியிலே சூடோமோனாஸ் மற்றும் விரிடி ஆகியவை மட்டும் தொழு உரத்தோடு கலந்து அந்த குழுக்கி குழுக்கி போடுவேன். போட்டு நட்ட உடனே அன்று மாலையோ அல்லது அதிகாலையிலேயோ தண்ணீர் பாய்ச்சி விடுவோம், லேசாக பாய்ச்சிடுவோம். மறுபடியும் 3 நாட்கள் கழித்து சலுகை நீர் என்று சொல்லுவார்கள், அந்த சலுகை நீரை பாய்ச்சுவோம். எங்களது சொட்டு நீர், அதனால் தண்ணீர் பாய்ச்சுங்கிறது ஒரு சிரமமான காரியம் இல்லை. அடுத்ததாக நான் வந்து பயோ, அதாவது உயிர் உரங்களை மட்டுமே பயன்படுத்தி ஒரு 2-3 கம்பெனிகள் வாங்குகின்றேன். அதில் அதிகமாக B2 அக்ரி என்ற ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு 3 ஆண்டுகளாக தொடர்ந்து வாங்கி வருவதனால் அதனுடைய பயன்கள் எனக்கு நன்கு தெரிகிறது. அதைத்தான் அதிகமாக பயன்படுத்தி கொள்கின்றேன். அதுபோக வேளாண்மையிலிருந்து தயாரித்து கொடுக்கின்ற விரிடி, மோனாஸ், அசோஸ் பயிர் எல்லாம் போன்றவைகளையும் அப்பப்போ தேவையான அளவுக்கு நான் பயன்படுத்தி கொள்வேன். மூன்றாவது மாதத்தில் அதை எடுத்து கட்டுவோம். அந்த எடுத்து கட்டும்போது கடலை புண்ணாக்கு கொஞ்சம் சேர்த்திக்குவோம். கடலை புண்ணாக்கு நல்லா போடும்போது அந்த மரம் நல்லா அடிமரம் நல்லா பறுத்து மரம் நல்லா அருமையாக வளரும். நன்றாக வளரும் பொழுது மயிராடாவிலிருந்து அதாவது வேளாண் அறிவு நிலையம் எங்களுக்கு கோபி பக்கத்தில் இருக்குது, அந்த மயிராடாவிலிருந்து பனானா பூஸ்டர் பனானாவுக்கென்று தயாரிக்கப்படுகிற நுண்ணூட்ட கலவையை வாங்கி கொண்டு அடிப்போம். அது மாதத்துக்கு ஒரு முறை ஆக நன்கு குலை தள்ளும் வரையிலும் குலை தள்ளிய பிறகு இரண்டு முறையும் அடிப்போம். தார் நல்ல திரட்சியாக வரும், ஒரே மாதிரி காய் வரும், பெரும்பாலும் நோய்கள் தாக்குவதில்லை. அப்படியே நோய்கள் தாக்கினாலும் பயோவிலிருந்து தான் நாங்கள் வாங்கி அதை அடிச்சுக்கிறோமே தவிர மற்ற எதுவுமே மோனோக்ரோட்டா பாஸ் வேறு எல்லாம் கூட வந்து பல்வேறு இது சொல்லுவாங்க, ஆனால் நான் அடிக்கிறதே இல்லை. களைக்கொல்லியும் அடிப்பதில்லை. இதனால் என்ன ஒரு பிரச்சனை என்றால், இந்த களைக்கொல்லி அடிக்காததுனால களை வந்ததுன்னா பிடுங்கிறதுக்கு ஆட்கூலி அதிகமாகுது. மற்றவங்களெல்லாம் களைக்கொல்லியை வாங்கி உடனே அடித்து தெளித்து களையை தடுத்து விடுகிறார்கள். இந்த இயற்கை விவசாயம் செய்கிறதுனால களைக்கொல்லி அடிக்காத காரணத்தினால அதில் எங்களுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகுது. இந்த செலவு அதிகமாகிற அளவுக்கு நமக்கு அந்த இயற்கை வேளாண்மையில் வருகின்ற விளைபொருள்களை நல்லா சந்தைப்படுத்துதுன்னா அந்த நஷ்டத்தை நம்ம ஈடுகட்டிடலாம், கொஞ்சம் லாபமும் எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து வாழை பழத்தை இந்த 3 ஆண்டுகளாக நான் முயற்சி செய்கின்றேன், தனியாக கதலியை சந்தைப்படுத்துவதற்கு முடியவில்லை. அதே சமயத்தில் மஞ்சளை இந்த ஆண்டு சாம்பிள் அனுப்பிச்சிருக்காங்க, மாதிரி எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, அது முடிவு தெரிந்தால் நல்ல விலைக்கு விற்க முடியும் என்று சொல்கின்றார்கள். எனவே இதில் ஒரே ஒரு சிரமம் களை எடுப்பது, இயற்கை விவசாயம் செய்வதில் களை எடுப்பது ஒரு சிரமமான காரியம். மற்றபடி மஞ்சள் பொடியெல்லாம் மஞ்சளை நாங்கள்லாம் கொஞ்சம் அரைச்சி நாங்களே ஆர்கானிக் மஞ்சள் என்று விற்கிறோம். இந்த வருஷம் 1 மூட்டை மஞ்சள் தூள் ஏறக்குறைய விற்றுட்டோம், நல்ல விலைக்கு விற்றுட்டோம். அதே போல் உளுந்து பயிரெல்லாம் நாங்கள் ஊடு பயிராக போடுவோம். இதில் என்ன மஞ்சளில் மஞ்சளை ஊடு பயிராக போட்டு அந்த மஞ்சளில் போட்ட ஊடு பயிர பாசி பயிரும் உளுந்து எடுத்து ஆர்கானிக் என்று வாங்கி கொண்டு செல்கிறார்கள். அதே போல் மஞ்சளை ஊடு பயிராக வெங்காயம் பயிரிடுவோம். வெங்காயம் பயிரிடும் பொழுது அந்த வெங்காயத்தையும் ஆர்கானிக் என்று ஈரோட்டில் இருக்கிற உயிர் என்ற அவங்க ஆர்கானிக் மட்டும்தான் விற்கிறாங்க, அவங்க உயிர் நிறுவனத்துக்காரர் எங்கள்கிட்ட வாங்கிக்கிறாங்க. நல்ல விலை வெளிச்சந்தையில் இருக்கின்ற விலையை விட அதிகம் கொடுத்து அதை வாங்கிக்கிறாங்க, அதெல்லாம் லாபகரமாக இருக்கிறது. ஆர்கானிக்கில் இப்போ ஒரே ஒரு பிரச்சனை, மஞ்சளையும் வாழையும் நல்ல விலைக்கு விற்றோம்னா தொடர்ந்து ஆர்கானிக் செய்கிறதெல்லாம் நல்ல லாபகரமாக என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எல்லாரும் விவசாயமே இயற்கையில் செய்யணும். ஏன்னா நம்ம விவசாயிங்கிறவே ஊருக்கெல்லாம் சோறு போடுறோம், சோறு போடுறோம் நல்ல சோறாக போடணும், நல்ல விருந்து மாதிரி போடணும். இப்போ எல்லாம் விஷம் கலந்துருச்சுங்கிறாங்க. இப்போ அரிசி ஏற்றுமதி செஞ்சாலும் அதில் விஷம் இருக்குதுன்னு தள்ளுகிறாங்கன்னு இந்த மார்க்கெட்டிங்கை வந்து சேர்ந்தவங்க சொன்னாங்க. பல்வேறு நாடுகள்லேருந்து நம்மளை அரிசி இப்போ வாங்கிறது இல்லையா, அது காரணம் நம்ம அரிசியில் நிறைய ரெசிடியூஸ், அதாவது நாம் அடித்த கிருமி நாசினிகள் எல்லாம் அது அந்த இதில் தங்கிவிடுகிறது, உணவுப் பொருளை தங்கிறதுனால நோயை கொடுக்குது அப்படின்னு. இப்போ நமக்கு வந்து உடல்நிலை சரியில்லை என்று ஒரு மருத்துவரிடம் சொன்னால் கீரையை சாப்பிடுங்கள், பழங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்கின்றார்கள். பழங்கள் எல்லாம் இப்போ இன்றைக்கு நிலைமையில் எல்லாத்துலேயும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு அந்த பூச்சி மருந்தை அடிக்கின்றார்கள், அதில் எல்லாம் தங்கிடுது. அதனால் நம்ம இந்த பூச்சி மருந்து கட்டுப்படுத்துக்குள்ள வெவ்வேறு வழிகளை பின்பற்றி இயற்கை வழிகளை பின்பற்றி இந்த இதை தடுத்துட்டோம்னா நம்ம விவசாய பொருட்களை வெளிநாட்டுக்கு நல்ல ஏற்றுமதி செஞ்சால் தான் செய்ய முடியும். இல்லைன்னா உழவன் வாழ முடியாது. மார்க்கெட்டுக்கே போங்க, சொல்கிறாரு திருவள்ளுவர் சொல்கிறாரு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு. இப்போ நாம்பெல்லாம் அப்படி நம்மளை ஆறு வந்து தொழுது நமக்கு பின்னால் வந்து அந்த பொருள் கூட இந்த பொருள் கூட கேட்குறதே கிடையாது. நாம் தான் சந்தைக்கு போனோம்னா வெங்காயம் விலை வீழ்ச்சியாக இருந்தால் அங்கே வந்திருக்கிற ஒரு சாதாரண விவசாய வியாபாரியை பார்த்து நம்ம விவசாயி ஐயோ என்னடா சரக்கு எடுத்துங்க ஏதோ ஒரு விலை போட்டு எடுத்துங்கன்னு அவங்கள தான் நம்ம தொழுகின்ற நிலையில் இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டுமானால் எல்லோரும் இயற்கைக்கு வந்து இந்த பொருளை கொடுங்க அப்படின்னு பண்ணால் பல நாட்டுக்காரர்களும் போட்டி போட்டு வாங்குற நிலைக்கு வந்தால் தான் உள்நாட்டு சந்தையிலும் விற்க முடியும், வெளிநாட்டு சந்தையிலையும் லாபத்துக்கு விற்க முடியும். எனவே எனக்கு கூட ஒரு சந்தேகம் உண்டு, என்னென்னா திருவள்ளுவர் சொன்ன 1330 காரில் முக்காலத்துக்கும் பொருந்தும்னு, ஆனால் உழவை பற்றிய சொல்லிய ஒரு 5-6 குரட்பாக்கள் இப்பொழுது பொய்த்து போய்விட்டதோ பொய்யாமறை என்று சொல்கிறார்கள், அது பொய்த்து போய்விட்டதோ என்று கருதுகின்ற அளவுக்கு இருக்கிறது. எனவே இந்த விவசாயத்தை செய்கிறவங்கள்லாம் மிகவும் எச்சரிக்கையாக செய்தால்தான் இனிமேல் நம் வாழ்வு இனிதாக இருக்கும். ஏதேனும் இந்த இதையெல்லாம் ஏற்பாடு செஞ்ச வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கும் எங்களை அழைத்து வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு பல பயன்கள் பெறுவதற்கும் ஏற்பாடு செய்த ஈரோடு வேளாண்மை துறையை சார்ந்தவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட வாழை சாகுபடியில் வெற்றி பெற்ற விவசாயி பி கே நல்லசாமி அவர்கள் கூறிய தகவல்களும் கருத்துகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். மீண்டும் இதுபோன்ற அருமையான மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.